SBS தமிழ்.
காவிரி மேலாண்மை வாரியம்,
மீத்தேன் வாயு திட்டம்,
நியூட்ரினோ ஆய்வக திட்டம்,
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம்,
கீழடி அகழாய்வு,
சாகர்மாலா திட்டம், நீட் தேர்வு,
குமரி துறைமுகம்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும்.
தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி என்ற கிராமத்தில் நடந்த தொல்லியல் அகழாய்வில் தொல்பொருட்கள் கிடைத்திருப்பதாக ஆய்வை நடத்திய மாநில தொல்துறை தெரிவித்திருந்தது. மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கீழடி என்ற கிராமத்தில் கடந்த 2014 இந்திய தொல்லியல் துறையால் 3 தடவைகளாக அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதில் 78,018 தொல்பொருட்கள் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுகளில் காண கிடைத்த பல கட்டிடத் தொகுதிகளும் தொல்பொருட்களும் இங்கு ஒரு சங்ககால நகரம் இருந்ததற்கான சான்றுகளை தந்தன. இருந்தபோதும் அங்கு ஆய்வுகளை தொடரவில்லை என மத்திய தொல்துறை முடிவு செய்தது. அங்கு கிடைத்த பொருட்களை கார்பன் டேட்டிங் என்ற தொழில்நுட்பத்தினால் ஆய்வு செய்தபோது அவை 2200 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் என தெரிய வந்துள்ளது. கீழடியில் மாநில அகழாய்வுத் துறையாவது தொடர்ந்து ஆய்வுகளை நடத்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்த பின்னர் தமிழக மாநில அரசு இதற்கென 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. 10க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு அதிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்திருப்பதாகவும், அது தவிர உரை கிணறு ஒன்றின் கட்டுமானம் ஒன்று கிடைத்துள்ளது என்றும் மாநில தொல்துறை இயக்குனர் அப்போது கூறியிருந்தார். ஆனால் அந்த அகழாய்வு ஆராய்ச்சிகளும் நிறுத்தப்பட்டது ஏன் என்று ஆர்வலர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களில் ஒருவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சூப்ப உதயகுமார்.
கீழடிக்கு நான் போயிருந்தேன். உண்மையிலேயே மயிர் சிலிர்த்து போகிற ஒரு அற்புதமான அனுபவம். என்னுடைய மூதாதையர்கள் இவ்வளவு ஒரு மேம்பட்ட பண்பாட்டோடு நாகரிகத்தோடு இவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நான் மெய்மறந்து நின்றேன். அந்த பகுதியில் அந்த காலத்திலேயே அவர்கள் அமைத்திருக்கிற நீர் தொட்டிகள், அந்த நீரை வெளியேற்றுவதற்கான வாய்க்கால்கள். நான் ஒரு தொல்லியல் துறையை சாராதவன், எனவே எனக்கு அதை விரிவாக விளக்கமாக பேச தெரியவில்லை. அற்புதமான ஒரு ஆய்வு அது. ஆனால் அதிலே இருக்கிற அரசியலை பார்த்தால், அதற்கு தலைவராக இருந்த தோழர் அமர்நாத் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவது, இந்த தோண்டி வைத்திருக்கிற இந்த கண்டுபிடிப்புகளை, இந்த மாதிரிகளை பெங்களூருக்கு கொண்டு போகிறோம், வேற்று மாநிலங்களுக்கு கொண்டு போகிறோம் என்று சொல்வது, அங்கே இவர்கள் கொண்டு போய் எங்கே ஒழிக்கிறார்கள், எதை சிதைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. இப்படி பல்வேறு அயோக்கியத்தனங்கள் அந்த ஆய்வில் நடக்கின்றன. தமிழகத்திலே நடக்கிற ஒரு ஆய்வு, தமிழகத்திலே இதற்கு அலுவலகம் கட்ட முடியாதா? இந்த ஆய்வுகளை, இந்த கண்டுபிடிப்புகளை, இந்த பொருட்களை, இந்த கலை சின்னங்களை, இந்த கலை ஆதாரங்களை இங்கேயே தக்க வைத்துக் கொள்ள முடியாதா? இங்கேயே ஆய்வு செய்ய முடியாதா? இங்கே அதற்கான அறிஞர்கள் இல்லையா? பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வைகை ஆற்று படுகை அந்த பகுதியிலே ஒரே ஒரு தனிநபருடைய தோட்டத்திலே ஒரு ஓரிரண்டு இடங்களைத்தான் தோண்டி பார்த்திருக்கிறார்கள். பரந்துபட்ட அந்த இடத்திலே பல ஆய்வுகள் நடத்தினால்தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நாம் செய்ய முடியும். இது ஒரு பரந்துபட்ட அளவிலே நீண்டகால அடிப்படையிலே திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய ஒரு ஆய்வு. இங்கே நடப்பது குறுகிய இடங்களிலே குறுகிய கால நோக்கோடு எதையும் கண்டுபிடித்து விடக்கூடாது, தமிழர்கள் மேன்மையானவர்கள் என்கிற எண்ணத்தையே உருவாக்கி விடக்கூடாது என்று நடத்தப்படுகிற ஒரு அரசியல் விளையாட்டு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னொருவர் வேளாண் அறிஞர் பாமையன்.
சங்க இலக்கியத்தில் வந்து நமக்கு நகரங்கள் அவரை பற்றி நிறைய கருத்துக்கள் இருந்தா கூட அதோட புறச்சான்று அகச்சான்றுகள் தான் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா புறச்சான்றுகள் வந்து ரொம்ப கிடைக்கல. எடுத்துக்காட்டா சிந்துவெளி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நகர நாகரிகம் இருந்தது அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப கீழடி ஆய்வுக்கு பிறகுதான் நமக்கு வந்து ரொம்ப திட்டவட்டமான ஒரு புறச்சான்று கிடைச்சிருக்கு. அங்க ஒரு நகரம் இருந்ததுக்கான சரியான அடையாளங்கள், குறிப்பா அந்த சாக்கடை வசதிகள், அந்த குழாய்கள் உருவாக்குறது, நீரை சேமிச்சு பயன்படுத்துறது, அப்புறம் தொடர்ச்சியாக வீடுகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு சிறப்பானது ஒரு நகரம் இருந்திருக்கு. இப்ப நீங்க ஆதிச்சங்கர்லயோ மற்ற இடங்களே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பரியல் கிரவுண்ட், அந்த மாதிரி இந்த புதை குழிகள், அந்த மாதிரி இடங்கள் தான் கிடைச்சிருக்க இல்லையா? ஒரு தொடர்ச்சியான நகரம் என்பது கீழடியில தான் நமக்கு கிடைக்குது. செந்த மடத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து பெரிய வரலாற்று ஆவணம். இப்போ பொதுவா என்ன அப்படின்னா, வடநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வரலாறு எழுதும் பொழுது என்ன சொல்லுங்கன்னா, வேத காலத்துல இருந்து தொடங்குறாங்க, இல்லாட்டி சிந்து வழியில இருந்து தொடங்குறாங்க. இது வந்து ஒரு பார்வை. ஆனா வரலாற்று சான்றுகள் முன்ன முன்ன இப்ப எடுத்துக்காட்டா ஒரு காலத்துல வந்து கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமஸ்கிருத கல்வெட்டு தான் முன்னிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அசோகருக்கு பிறகுதான் கல்வெட்டுகளே தமிழ் கல்வெட்டுகள்னு சொன்னாங்க. ஆனா அசோகனுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டு கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன வரலாற்றை திருப்பி எழுத வேண்டிய ஒரு சூழலுக்கு உட்படும் பொழுது அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இது ஆய்வா பாக்குறது இல்ல, வரலாற்று ஆய்வா பார்க்காம அதை வந்து இனப்பிரச்சனையா பாக்குறாங்க. அப்ப இது வந்து தமிழர்கள் வந்து மூத்தவர்கள் மூத்த குடிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்ததுனால இதை எவ்வளவுக்கு முடியுமோ அவளை தள்ளி போட பாக்குறாங்க.
கணித பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள்,
தமிழினுடைய தொன்மை அல்லது வந்து சங்க இலக்கியங்கள் இவர்கள்லாம் வந்து எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றது வந்து இது வரைக்கும் வந்து என்னன்னா, சங்க இலக்கியங்கள்லாம் பொறுத்த மட்டும் வந்து கிமு ஒன்னுல இருந்து கிபி ரெண்டு மூணாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிக்கிற தகவல் அப்படிங்கறத பொறுத்த மட்டும் இந்த சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம தமிழனுடைய தொன்மை அப்படிங்கறது வந்து ரொம்பவும் முன்னுக்கு போகுது. அதாவது கிமு நூற்றாண்டுகள்ல போகுது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். அந்த வகையில வந்து சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் திராவிடர்கள் தமிழர்கள் அப்படிங்கறதெல்லாம் இணைச்சு பார்ப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒன்று அது. அந்த ஆய்வு வந்து நம்ம தொடர்வதன் மூலமாக தமிழின் தொன்மை, தமிழர்களுடைய தொன்மை, ஆரிய திராவிட வேறுபாடுகள் இவைகள் குறித்த புதிய செய்திகள் நமக்கு கிடைக்கும். அதனாலேயே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த ஆய்வை வந்து தடுக்கக்கூடிய அல்லது வந்து அதை நிறுத்தக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. அது ரொம்ப கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது.
இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்று கூறும் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி இந்திய மத்திய அரசையும் பாஜக அரசையும் சாடுகிறார்.
இந்த ஆய்வுகள் தொடரலாம். அது வந்து எவ்வளவு தூரம் தரமானதாக இருக்கிறது, எவ்வளவு தூரம் வந்து ஆவணப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு தூரம் வந்து முழுமையாக செய்யப்படுகிறது என்பதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்த்துதான் முடிவு சொல்ல முடியும். அது இந்த அரசுக்கு உள்நோக்கங்கள் உண்டு. தமிழ நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவதற்குரிய எல்லா முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு அரசு இந்த பாஜக அரசு. இந்த பின்னணியில கவலையோ நாங்க பாக்குறோம். நாங்க
ஆனால் இதில் உண்மை இல்லை என்றும் அதற்கு காரணங்கள் இருக்கின்றன என்றும் வாதிடுகிறார் தமிழக பாஜக கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
கீழடி ஆய்வை பற்றி இதுவரைக்கும் கவலைப்படல. நிறுத்தப்பட்டதனுடனே நான் கோரிக்கை வைத்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அங்க வந்து அது நிறுத்தப்படல, இரண்டாவது ஃபேஸ் ஆரம்பிக்கப்படுறது. எப்போதுமே தொல்லியல் துறையில ஒரே ஃபேஸ்ல முடிக்க மாட்டாங்க, முதல் ஃபேஸ்ல முடிப்பாங்க, அது எல்லாம் பரிசோதனைக்கு அனுப்பப்படும். அப்புறம் இரண்டாவது ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ அதுக்கு 40 லட்சம் ரூபாய் உடனே அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது.
ஆனால் அதில் நேர்மை இல்லை என்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி பரந்தாமன்.
எந்த ஆய்வுமே அதனுடைய இறுதி வரை போய் பாக்கணும். எல்லாருக்கும் இப்ப கீழடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வருத்தம் என்றால், அதில் ஒரு நேர்மையாக இல்ல. அங்க அமர்நாத் நினைக்கிற அந்த அதிகாரி அவருக்காக இருக்கக்கூடியவரை மாற்றுகிறார்கள். அது எப்படி சரி? நீங்கள் அத ஒரு அதிகாரியை அவர் வந்து இதுல வந்து சிறப்பாக செயல்படுகிறார் என்பதற்காக அதை மாற்றி அதற்குரிய நிதி ஆதாரங்கள் தர மறுக்கிறார்கள். அந்த கீழடி ஆய்வை விரிவுபடுத்தி பண்றதுக்காக ஆனா இங்க தமிழகத்திலேயும் கூட ஒரு புராதனமான நாகரிகம் சித்து சமவெளியை ஒட்டிய காலத்துல இங்கு இருக்கு என்பதற்கான தரவுகள் வருவதை ஏனோ விரும்பவில்லை. எனவேதான் என்ன கேட்டா எங்க இல்ல, அது கீழடியாகட்டும் இந்தியாவாகட்டும் உலகத்திலாகட்டும் எந்த பகுதியிலே இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்கான தடைகள் இருக்கக்கூடாது. அதிலே வந்து எந்த விதமான பயாசும் பாங்க, அதாவது எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கீழடிக்கு அப்படி இருப்பதாக தமிழகத்திலே ஒரு பெரு அளவிலான எண்ணங்கள் இருக்குது. அதுல வந்து அது சம்பந்தமாக அங்கே சு வெங்கடேசன் அவர்கள் அதற்கு பெரிய பங்காற்றி இருக்கிறார். அது சம்பந்தமாக அவரிடம் கேட்டால் இன்னும் அநேக செய்திகளை அவர் சொல்வார். அவர்தான் இந்த கீழடி ஆழ்வை தொடர்வதற்காக அந்த போராட்டம் நடத்தல பெரிய அளவு பங்காற்றியவர் நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி தமிழ் சம்பந்தமாக இருக்கவங்க. எனவேதான் அந்த ஆய்வை இது பண்ணி கொண்டு வரணும். இங்க வந்து அதை எடுக்கக்கூடிய பொருளை வைப்பதற்கு கூடங்க இங்க தமிழ்நாட்டுல இடம் கிடையாது. இதை கொண்டும் போய் மைசூர்ல வைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்வைக்கு கூட வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு இல்லாத ஒரு மோசமான நிலைமை இதுதான் அடிப்படை.
அப்படி பொருட்களை ஒழித்து வைக்க தேவையில்லை என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
மிக தவறான ஒரு அப்படி பதுக்கி வச்சு என்ன செய்ய போறாங்க.
இதன் அரசியல் பின்னணி என்ன என்பதை மேலும் விளக்குகிறார் பொறியாளர் சுந்தர்ராஜன்.
இதுவரைக்கும் நகர நாகரிகம் என்றால் அது தென்னிந்தியால கிடையாது, அது வந்து வட இந்தியாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. ஆனால் தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் நகர நாகரிகம் கீழடி, கிமு 3-4 நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை போகுறாங்க. அதில் வேலை செய்யக்கூடிய அதை ஆய்வு பண்ணக்கூடிய தொல்லியல் அறிஞர்கள் அப்படி வேணா கடந்த 2100 வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு ஒரு முன்னேறிய சமூகமாக, எவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகமாக அது நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு 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 உயர்ந்த ஒரு வளர்ந்த ஒரு நாகரிகம் தான் கீழடி நாகரிகம். ஆனால் ஒருபோதும் அந்த கேள்வி நாகரிகத்தை வெளிக்கொண்டு கூடாது என்பதை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தெளிவாக இருக்கின்றது. அவர்களுக்கு நாகரிகம் என்றால் அது சரஸ்வதி நதிக்கரை நாகரிகம் மட்டும்தான் சொல்லி அவங்க விஷயத்தை ப்ரூவ் பண்றாங்க, அதை நிச்சயமாக அனுபவிக்க மாட்டார்கள்.
அந்த கருத்துடன் ஆமோதிக்கிறார் மருத்துவர் எழிலன்.
இந்திய தேசம் வந்து ஒரு இந்து தேசம், இந்து தேசம் சொன்னா பிற மொழிகளை மதிக்காத தேசம், பிற இனங்களை மதிக்காத தேசம், பிற இனங்களை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தேசம். அந்த ஒற்றை மொழி ஒற்றை கலாச்சாரம் என்ற பாகுபாடு இருக்கும் போது இந்த விஷயத்தை வந்து அறிவியல் ரீதியாக பொய்யாக்குற விஷயங்கள் ஆய்வுகள். இப்போ ஒரு காலத்துல சிந்துவெளி நாகரிகம் சமஸ்கிருத நாகரிகம் சொன்னது முற்றிலும் பொய்யாயிடுச்சு. பல வகையான மரபணுக்கள் விஷயங்கள் இங்க ஆரிய வருகையும் அதுக்கு முன்னாடி பூர்வீக குடிகள் இங்க தமிழ் மண்ணில் இருந்ததாகவும் இந்திய மண்ணில் இருந்ததாகவும் இந்த பகுதியில் இருந்ததாகான ஆய்வுகள் வந்துட்டு இருக்கு. இப்ப கீழடியில நடக்கிற ஆய்வும் சிந்துவெளி நாகரிகமும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப இங்க இருக்க விவசாய அடிப்படையான சமூகம் இருக்கு, மொழி தனிமையான மொழியில இருக்கு, சமஸ்கிருதம் இல்லாத வேறு மொழியை பேசின பூர்வீக குடிகள் இங்க இருந்திருக்காங்க, உலகத்துக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்த பூர்வ குடிகள் இருந்திருக்காங்கன்னு அக வழி ஆய்வு வந்து தடப்படுறாங்க. ஏன்னா சமஸ்கிருதமோ ஒன்னு ஒற்றை மொழி கலச்சா பொய்யின் அடிப்படையில் புரட்டின் அடிப்படையில தான் வைக்கிறாங்க. நம்ம ஆய்வின் அடிப்படையில் வைக்கும் போது அவங்க பொய் வந்து விழுந்து போகுது. அதுக்காக அவங்க தடுக்கிற நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வெளிக்கொடுறது அதுவும் ஒரு வகையான போராட்டம் தான் நினைக்கிறேன்.
ஆனால் கீழடி அகழாய்விற்கு தேவையான முக்கியத்துவத்தை தமிழர்கள் எல்லோரும் வழங்கினார்களா என்று கேள்வி எழுப்புகிறார் மருத்துவர் கண்ணன்.
அடையாளங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு இடத்துலையும் அதை கடந்து கடந்து போயிட்டு இருக்கோம். நவீனமயம் நவீனமயம்னு சொல்லி நம்மளுடைய வரலாறையும் நம்மளுடைய நம்ம என்னவா இருந்தோம், எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்றத ஆராய்ச்சி செய்யறதுக்கு நம்ம என்ன முயற்சிகளை இந்த மக்களுக்கு இன்னும் ஆர்வம் பத்தலன்னு தான் தோணும். கீழடி அப்படின்றத என்ன கிடைச்சிருக்குது, அங்க போய் எல்லாரும் நாங்க எல்லாம் ஒரு வரிசையா போய் பார்க்க வர்றோம், ஒவ்வொரு மாதம் நாங்க பார்க்க வர்றோம். இங்க இருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மாமல்லபுரம் கூட்டு போறவங்க, சித்தனவாசல் கூட்டு போறவங்க, அதே மாதிரி அந்த அகழ்வராய்ச்சி நிகழ்ந்திருக்க இடங்களுக்கு எல்லாரும் இதே மாதிரி பள்ளியில இருக்கவங்களையும் கல்லூரியில இருக்கவங்களையும் ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா அதனுடைய இன்னும் எந்த அளவுக்கு அது வெளிப்பட்டிருக்கும், இல்ல அதை பத்தியான தொடர்ச்சியான ஆய்வுகள் எவ்வளவு எளிமையா நடந்திருக்குன்றத நிச்சயமா நான் எண்ணி பாக்குறேன். அந்த விடயங்களை நிச்சயமா நாங்க தவிர விட்டுட்டோம் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே அது வேற யாரோ ஒருத்தவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, அதுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு குழு இருக்குது, அந்த குழு தன்னுடைய வேலையை செய்து அந்த வேலையை அது மத்திய அரசு தடுக்குது. இந்த மாதிரி மேலோட்டமா அந்த வெளியிலிருந்து வெளிப்பரப்புலதான் பேசிட்டு இருக்கிறாங்க தவிர அங்க என்ன கிடைச்சது, அங்க என்ன இருக்குது அப்படின்ற ஆர்வத்தை இன்னும் வெகுஜனத்துல தூண்டவே இல்லை. அங்க ஏதோ மறைக்க போறாங்க, அங்க ஏதோ கிடைக்கிறத நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அங்க ஏதோ தடுக்கிறாங்கன்ற ஒரு பார்வையை தான் விதைச்சிருக்கோமே தவிர அங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்றத போய் நம்ம எல்லாம் பார்ப்போம், நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு போய் காப்போம், பள்ளி மாணவர்களை இட்டு செல்வோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நகர்வு நடந்திருந்ததுன்னா நிச்சயமா அதனுடைய பார்வையையும் அதனுடைய தொடர்ச்சியும் வேற மாதிரி இருந்துடும்.
ஆனால் தொல்துறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போல் அருள்சாமி அவர்களின் பார்வை வேறுபட்டதாக இருக்கிறது.
நானும் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியில வந்து இந்த காலத்தை கணக்கீடு செய்யற ஒரு துறையில தான் என்னுடைய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. கீழடி ஆராய்ச்சி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் பிராங்கா பேசினா, இந்திய தொல்துறை வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற இப்ப ஆதிச்சநல்லூர்னு ஒரு பகுதி இருக்குது தமிழ்நாட்டுல, அது அப்புறம் கீழடி வந்து சமீபமா இந்த சங்க காலங்களுக்கு வந்து நமக்கு வந்து இலக்கிய சான்றுகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து அகழ்வாராய்ச்சியிலேயே வந்து நமக்கு வந்து 2200 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அந்த நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்றது வந்து நமக்கு சாட்சிகள் இருக்குது. அதை வந்து மோடி வச்சது வந்து நமக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த இந்தியம் வந்து தமிழினத்தை எப்படி பாக்குது அந்த ஒரு வரலாற்று எதிர்ப்புணர்வை தான் நான் இதுல பாக்குறேன். அதனாலதான் வந்து மோடிட்டு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணல, அங்க இருந்த டைரக்டர் எல்லாம் இடமாற்றம் பண்றாங்க. அந்த ஒரு வரலாற்று எதிர்ப்புணர்வு அங்க இருக்கிறத நான் பாக்குறேன் பொதுவா. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் எழுதி இதுல நான் கீழடி எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அல்லது கொடுக்க கூட மாட்டாங்க.
போல் அருள்சாமி செய்யும் ஆராய்ச்சியில் கார்பன் டேட்டிங் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதில்லை.
நான் பண்றது வந்து கார்பன் டேட்டிங் இல்ல, இந்த ஓடுகள் இருக்கு பாத்தீங்களா, செங்கல் ஓடுகள் வந்து அதுல வந்து மண்ணாலதான் செஞ்சிருப்பாங்க. மண்ணுல வந்து எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை வச்சு நாங்க வந்து காலத்தை கணக்கிடுவோம். இதுக்கு பேர் வந்து வெப்ப உமிழ்தல் கணக்கீட்டு முறை, தெர்மோலூமினசன்ஸ் அல்லது ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ். இந்த முறை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா.
கீழடியில் ஆராய்ச்சி செய்ய தனக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்று அங்கலாய்க்கிறார் போல் அருள்சாமி.
கீழடியில நான் பண்ணல, ஆனா அந்த ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ராஜஸ்தான் பக்கத்துல 4MSR அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அது வந்து ஹரப்பா நாகரிகத்துடைய ஒரு தொடர்ச்சி. அதுல வந்து இந்த காப்பர் மெல்டிங் பிளான்ட் எல்லாம் வச்சு அந்த காலத்திலேயே பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆதாரங்கள் இருக்குது. அந்த சைட்ல நாம் போய் 2002 வருஷத்துக்கு முந்தைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த முடிவுகள் வந்து இன்னும் சில மாதங்கள்ல வெளிவரும். அங்க இருக்கும்போதே நான் வந்து கீழடியில நான் அங்க இருந்த அந்த இயக்குநர்கிட்ட பேசும்போது, ஏன்னா நான் வந்து அவங்க அனுப்பி விட்ட பொருள்களை நான் அரெக்ட் பண்ண மாட்டேன், நானே பொதுவா வந்து அந்த சைட்டுக்கே போய், ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த மரத்துண்டுகளையோ அல்லது நெல் மணிகளையோ வச்சு பண்றது வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங். நான் வந்து அங்க உள்ள ஓடுகள் எடுக்கும்போது அந்த அந்த செக்ஷன்லயே வந்து அந்த ஓடு எந்த மண்ணில் புதஞ்சிருக்கு அந்த மண்ணும் எனக்கு தேவைப்படும், அப்ப நானே தான் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அவர் வந்து நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க, இது வரைக்கும் இன்னும் தொடர்பு இல்லை.
ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் போல் அருள்சாமி.
நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நான் வந்து நம்ம தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி அந்த நிறுவனத்தோடையும் நான் வந்து தொடர்பில் இருக்கிறேன், இந்திய அகழ்வாராய்ச்சி மூலமாகவும் தொடர்பில் இருக்கிறேன். அப்போ நம்பிக்கை இருக்குது.
மருத்துவர் கண்ணன் போன்ற பலரிடமும் அந்த நம்பிக்கை இருக்கிறது.
ஆனா கண்டிப்பா கீழடியினுடைய ஆராய்ச்சி வந்து தொடர்ந்தா வேணும், இன்னும் பல இடங்கள்லயும் அதுக்கான ஆராய்ச்சிகளை முட்டுக்கட்டை இல்லாம தொடர்ந்து நடக்கணும். அத பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவங்களும் அந்த பொருட்களை வந்து பார்ப்பதற்கும் அதை ஆராய்வதற்கும் ஒரு அனுமதியை பெறுவதற்கு தமிழக அரசுகள் வந்து எல்லாருமே வெற்றி எடுக்கணும். தமிழ் உலகறிந்த மொழி, உலகறிந்த நாகரிகம், அதனுடைய தொன்மையை அறிந்தவர்கள் பலர், அதில் பல திறன் இருக்கிறது. அந்த திறத்தில் எந்த திறத்தில் வேணாலும் இது மேம்படலாம். அவங்களுடைய எல்லாருடைய தமிழ்நாட்டில் இருக்கவங்களே அதை போய் நம்மளால பார்க்க முடியல, அதனுடைய தொன்மையை ஆராய்வு பண்ண முடியல, அந்த பொருட்களை இங்கே கொண்டு வரதுக்கு சிரமமா இருந்தா உலகறிந்த ஒரு மொழியை ரொம்ப சுருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதில் ஆர்வப்படணும்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்த கட்ட ஆராய்ச்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்கிறார் பாமையன்.
ஆனா தொடர்ச்சியாக இங்குள்ள மக்கள் போராடி ஆய்வாளர்கள் போராட்டம் பண்ணி அதை சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வாங்கி நடத்த தொடங்கிட்டாங்க. இப்ப அடுத்த கீழடியில மீண்டும் ஆய்வு தொடங்கிடுச்சுன்னா நமக்கு செய்திகள் வந்திருக்கு, இது வரைக்கும் மீண்டும் ஆய்வுகள் தொடங்குது. அந்த அடிப்படையில வந்து இந்த கீழடி ஆய்வுங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவணம். தொடங்கிருக்காங்க.
கீழடியில் பெறப்பட்ட பொருட்களுடன் ஒரு கண்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் அண்மையில் அறிவித்திருந்தார். அது விரைவில் செயற்பட ஆரம்பிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும். நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.